நேயர்களுக்கு வணக்கம். மத்திய அலைவரிசை 340 மீட்டர் 882 கிலோஹெர்ட்ஸில் விஸ்வவாணியின் காலை தமிழ் ஒலிபரப்பு ஆரம்பமாகிறது.
வேத ஆராய்ச்சி அன்பர்களை அன்புடன் வரவேற்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய ரட்சிப்பின் மேல் ஆவலாயிருக்கிறேன். உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சி. சங்கீதம் 119:174.
வேத ஆராய்ச்சி நேயர்களை அன்பராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வரவேற்கிறோம். நீங்கள் ஒவ்வொருவரும் சுகத்தோடும் பலத்தோடும் கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சியோடும் இருக்கிறீர்கள் என்று நம்பி கர்த்தரை துதிக்கிறோம். ஒருவேளை துக்கத்தோடும் கவலையோடும் கேள்விக்குறியோடும் இன்று நீங்கள் இருப்பீர்கள் என்றால் உங்களுக்கும் கர்த்தர் இந்த வசனங்களை ஆசீர்வதித்துக் கொடுப்பாராக. இப்பொழுது உன்னத பாட்டு புஸ்தகத்தை நாம் சிந்தித்து வருகிறோம். இன்று உன்னத பாட்டின் புஸ்தகம் 2:14-17 வரை நாம் சிந்திக்க இருக்கிறோம். முதலாவதாக வாசிக்கிறேன் உன்னத பாட்டு 2:14. கண்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்குகிற என் புறாவே, உன் முக ரூபத்தை எனக்கு காண்பி, உன் சத்தத்தை நான் கேட்கட்டும். உன் சத்தம் இன்பமும் உன் முக ரூபம் அழகுமாயிருக்கிறது என்றார். சங்கீதக்காரனும் சங்கீதம் 74:19 என்ன சொல்கிறார் பாருங்கள். உமது காட்டுப்புறாவின் ஆத்துமாவை துஷ்டருடைய கூட்டத்திற்கு ஒப்புக்கூடாதேயும் என்கிறார். ஆம், கர்த்தர் நம்மை விடுவிக்கிறவராக இருக்கிறார். அவர் நம்மை கண்மலையின் வெடிப்புகளிலே மறைத்து வைக்கிறார். இங்கே கண்மலை என்பது கிறிஸ்துவை குறிக்கிறது. கண்மலையாகிய கிறிஸ்துவின் மீதே சபை கட்டப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஆக்கினை தீர்ப்பை அவர் ஏற்றுக்கொண்டபடியால் நாம் அவரிலே இளைப்பார முடியும். இதனாலே நமக்கு திருப்தி ஏற்படுகிறது மட்டுமல்ல, பாதுகாவலும் கிடைக்கிறது. நீங்கள் கண்மலையின் மீது நிற்பீர்களானால் நீங்கள் பத்திரமாயிருக்கிறீர்கள். நீங்கள் ஒருவேளை இதை அறியாதிருந்தாலும் பாதுகாப்பாகவே இருக்கிறீர்கள். ஒருமுறை ஒரு பெண்மணி தன்னுடைய ரட்சிப்பு எவ்வளவு உறுதியானது என கூறிக்கொண்டிருந்தாள். அப்பொழுது ஒருவர் அவளிடம், நீங்கள் கண்மலையின் மீது பாதுகாப்பாகவும் பத்திரமாகவும் இருப்பதாக நினைத்து கொண்டுதான் இப்படியெல்லாம் செய்கிறீர்கள் என்று சொன்னார். உடனே அந்த பெண்மணி, ஆம், நான் சில வேளைகளிலே கண்மலையின் மீது தடுமாறுவது உண்டு. ஆனால் எனக்கு கீழே இருக்கும் கண்மலை ஒருபொழுதும் தடுமாறுவதில்லை என்று அவருக்கு பதிலளித்தாள். புறாவானது பரிசுத்த ஆவியானவருக்கும் அடையாளமாயிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல இயேசுவின் மீது இறங்கி வந்தார் என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். ரோமர் 8:9 கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல என்று வாசிக்கிறோம். மேலும் உண்மையான விசுவாசிகள் புறாவை போல எளிய குணத்தையும் மென்மையான சுபாவத்தையும் உடையவர்களாயிருப்பார்கள். இயேசு கிறிஸ்து நாம் இப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று மத்தேயு 10:16 சொல்கிறார். சர்ப்பங்களைப் போல வினாவுள்ளவர்களும் புறாக்களைப் போல கபடற்றவர்களுமாய் இருங்கள். புறாவிற்கு அவ்வளவு வினாவில்லை என்றே நினைக்க தோன்றுகிறது. நாம் புறாவை பிடிக்கச் செல்வோமானால் மிக அருகிலே போகிறவரை அது பறந்து போவதில்லை, எளிதாக பிடிக்கக்கூடியதாயிருக்கிறது. அருமையானவர்களே, நீங்களும் நானும் புறாக்களைப் போல கபடற்றவர்களாய் மட்டுமல்ல, சர்ப்பங்களைப் போல வினா உள்ளவர்களாயும் இருக்க வேண்டும். இல்லையென்றால் நாம் மற்றவர்களால் ஏமாற்றப்பட்டு விடுவோம். மேலும் இந்த புறா எளிதிலே பயப்படக்கூடிய பறவையும் கூட. ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே 11:11 கர்த்தர் கூறும்பொழுது, எகிப்திலிருந்து குருவிகளைப் போலவும் அசீரியா தேசத்திலிருந்து புறாக்களைப் போலவும் பயந்து வருவார்கள், அப்பொழுது அவர்களை அவர்கள் வீடுகளில் குடியிருக்க பண்ணுவேன் என்று சொல்கிறார். புறா மிகவும் பயந்த சுபாவமுடையதாயிருப்பதனாலே மறைவிடமாக கண்மலையின் வெடிப்புகளிலே அது தங்குகிறது. நமக்காக காயப்பட்ட இயேசு கிறிஸ்து கண்மலையின் வெடிப்பாயிருக்கிறார். அவருடைய உடலில் வெடிப்பு உண்டாயிருந்தது. ஈட்டினாலே குத்தின காயத்தின் வழியாக நான் கிறிஸ்துவின் இருதயத்திற்கே சென்று விட்டேன் என்று ஒரு தேவ மனிதர் கூறியிருக்கிறார். இதே கருத்துப்பட அகஸ்டஸ் எம் டாப்லேடி என்பவர் மிகவும் கருத்து பொதிந்த ஒரு அருமையான பாடலை எழுதியிருக்கிறார். அந்த பாடலை நாமும் சற்று கேட்போமா? தொடர்ந்து உன்னது பாட்டு 2:15 திராட்சை தோட்டங்களை கெடுக்கிற குழி நரிகளையும் சிறு நரிகளையும் நமக்கு பிடியுங்கள். நம்முடைய திராட்சை தோட்டங்கள் பூவும் பிஞ்சுமாயிருக்கிறதே. அருமையானவர்களே, பெரிய நரிகள் வராதிருக்க வேலி அமைத்து பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்து தடுத்து விடலாம். ஆனால் இந்த சிறு நரிகளின் பிரச்சனைகளை நாம் இவ்வாறெல்லாம் தடுக்க முடியாது. இவைகள் திராட்சை தோட்டங்களை கெடுக்கிறது, திராட்சை பழங்களை அழித்து இளம் செடிகளையும் நாசமாக்குகிறது. இந்த பகுதியிலே நமக்கு ஒரு அருமையான ஆவிக்குரிய பாடம் உண்டு. இந்த நரிகள் என்பது இரண்டு காரியங்களை குறிக்கிறது. ஒன்று, நம்முடைய பார்வைக்கு தப்பி விடுகின்ற பாவங்கள். மற்றொன்று, மற்றவர்களை கெடுக்கின்ற சிறு நரிகளைப் போன்ற தன்மையுடையவர்கள். இந்த இரண்டு காரியங்களையும் யோவான் ஸ்நானகன் வெளிச்சத்திற்கு கொண்டு வருவதை நாம் பார்க்கலாம். பார்வைக்கு தப்பி விடுகின்ற இந்த நுட்பமான பாவங்களை குறித்து யோவான் ஸ்நானகன் கண்டித்து உணர்த்துகிறார். என்ன சொல்கிறார்? இரண்டு அங்கிகளை உடையவன் இல்லாதவனுக்கு கொடுக்க கடவன், ஆகாரத்தை உடையவனும் அப்படியே செய்ய கடவன். அது மட்டுமல்ல, உங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறதற்கு அதிகமாய் ஒன்றும் வாங்காதிருங்கள் என்றும், நீங்கள் ஒருவருக்கும் இடுக்கண் செய்யாமலும் பொய்யாய் குற்றம் சாட்டாமலும் உங்கள் சம்பளமே போதுமென்றும் இருங்கள் என்று சொல்கிறார். இதை லூக்காளின் சுவிசேஷம் 3:11-14 உள்ள வசனங்களிலே நாம் வாசிக்கலாம். இதேபோல ஏரோது என்ற அரசனுக்கு நேராக யோவான் ஸ்நானகன் தன் கையை நீட்டி, நீர் உம்முடைய சகோதரன் மனைவியை வைத்துக் கொள்வது நியாயமல்லவென்று சொன்னான். இந்த ஏரோதை இயேசு நரி என்று அழைக்கிறதை லூக்கா 13:33 நாம் பார்க்கலாம். யோவான் அவ்வாறு சொன்னது நிமித்தமாக அவன் சிறைச்சேதம் செய்யப்பட்டான். இவ்வாறு அவன் சிறு நரிகளின் இரு செயல்பாடுகளையும் கண்டித்தான். இந்த நாட்களிலேயும் இந்த சிறு நரிகள் சபைகளுக்குள் புகுந்து அநேக பிரச்சனைகளை உருவாக்குகிறதாயிருக்கிறது. சிறிய பாவங்கள் விசுவாசிகளின் ஐக்கியத்தை கெடுக்கிறது, மேலும் கிறிஸ்தவ வாழ்க்கையையும் அது சீரழிக்கிறது. பிரியமான சகோதரனே, சகோதரியே, உதாரணமாக செய்யாது விட்டுவிடுவதால் சில பாவங்கள் தோன்றுவதையும் நாம் அறியலாம். யாக்கோபு 4:17 ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாயிருந்தும் அதை செய்யாமற் போனால் அது அவனுக்கு பாவமாயிருக்கும் என்று சொல்கிறார். இதிலே ஒரு சிறு நரியை பார்க்கிறோம். இது செய்யாது விட்டு விடுவதால் தோன்றும் பாவம். அதாவது மீட்படையும் போது நம் பாவமான செய்கையை விட்டுவிடுகிறோம். அதே போல நன்மையான காரியங்களையும் நாம் செய்ய வேண்டும். இதிலே ஒன்றை நாம் விட்டாலும் அதுவும் பாவமாகிறது. சிலர் பாவம் செய்வதை விட்டுவிடுவார்கள், ஆனால் நன்மை செய்ய மாட்டார்கள். இன்னும் சிலர் நன்மை செய்வார்கள், ஆனால் பாவம் செய்வதை விட்டுவிட மாட்டார்கள். அருமையானவர்களே, நாம் பாவங்களை விட்டுவிட வேண்டும், நன்மையை செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த இரண்டுமே நம்முடைய வாழ்க்கையிலே தேவை. இங்கே யாக்கோபு 4:17 என்ன சொல்கிறார்? நன்மை செய்யாமற் போனால் பாவம் என்று சொல்கிறார். நாம் இப்படிப்பட்ட பாவங்களை எத்தனை தரமோ செய்திருக்கிறோம் இல்லையா? இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராக சுற்றி தெரிந்தார் என்று வாசிக்கிறோம். இதை குறித்து ஒருவர் சொல்லும் பொழுது இவ்விதமாக சுவைபட கூறுகிறார். நான் ஒரு புத்தகத்தை வாசித்தேன். அதிலே இயேசு என்ற மனிதர் நன்மை செய்கிறவராக சுற்றித் தெரிந்தார் என்று பார்த்தேன். இது எனக்கு மிகுந்த தலை குனிவை ஏற்படுத்தியது. ஏனென்றால் நான் எத்தனை முறையோ வீணாக சுற்றித் திரிவதிலேயே திருப்தி அடைந்திருக்கிறேனே என்று எண்ணிய பொழுது என் அலங்கோல நிலை தெரிய வந்தது என்று எழுதுகிறார். பிரியமான சகோதரனே, சகோதரியே, நாமும் இப்படிப்பட்ட பாவங்களிலே இன்று காணப்படலாம். நாம் ஒருவருக்கு ஆறுதலான ஒரு கடிதம் எழுத வேண்டும், அல்லது தொலைபேசியிலே பேசி அவர்களுக்கு ஆறுதலான சில வார்த்தைகளை சொல்ல வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் அதை செய்யாமல் விட்டுவிடுகிறோம். ஊழியங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோம், ஆனால் மறந்து விடுகிறோம். அல்லது பிறகு பார்க்கலாம் என்று கடைசியிலே தட்டி கழித்து விடுகிறோம். சிலருக்காக முன்பு நாம் ஜெபித்து வந்திருப்போம், ஆனால் இப்பொழுது அந்த பழக்கத்தை விட்டிருக்கலாம். இங்கே சாமுவேல் தீர்க்கதரிசியின் வார்த்தைகளை சற்றே யோசித்து பார்ப்போமா? 1 Samuel 12:23, நான் உங்களுக்காக விண்ணப்பம் செய்யாதிருப்பேனானால் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிறவனாயிருப்பேன், அது எனக்கு தூரமாயிருப்பதாக. இவையெல்லாம் நாம் செய்ய வேண்டியதை செய்யாததினால் ஏற்படுகிற பாவம். இவை கனி நிறைந்த வாழ்க்கையை, திராட்சை தோட்டத்தை கெடுத்துவிடும். எனவே இப்படிப்பட்ட காரியங்களுக்கு நாம் எச்சரிக்கையாயிருக்க வேண்டும். மற்றும் ஒரு சிறு நரியை குறித்து 14:23 நாம் பார்க்கலாம். விசுவாசத்தினாலே வராத யாவும் பாவமே. நாம் எத்தனை முறை சுயமாக அடியெடுத்து வைத்து செயல்பட்டுவிட்டு இது விசுவாச செய்கை என்று சொல்லிவிடுகிறோம். நமக்கு நாம் சொல்வது உண்மையில்லை என்று தெரியும், ஆனாலும் நாம் நம்முடைய சொந்த முயற்சியை மேற்கொள்கிறோம். அதையும் தேவனுடைய நடத்துதல் என்று முத்திரை போட்டு விடுகிறோம். இது பாவம் பெரியமானவர்களே. இது ஒரு சிறு நரி. இது உள்ளே வந்து தேவனுடைய பணியை நாம் செய்வதிலிருந்து நம்மை கெடுத்து விடுகிறது. உடைந்து போகின்ற நாணலை பிடித்து கொண்டு அதை சார்ந்து கொண்டு நம்முடைய பக்தியான நடவடிக்கையை பராமரிக்க நினைக்கிறோம். இது உண்மையில்லை என்று நாமே அறிந்து கொண்டு தேவன் நடத்துவதனாலேயே இவற்றையெல்லாம் செய்கிறேன் என்றும் சொல்கிறோம். இது விசுவாசத்தினாலே வராத செய்கை இல்லையா? நாம் இதை சிறிய காரியம்தானே என்று நினைக்கிறோம். ஆனால் கர்த்தர் இதை எவ்வளவு கடிந்து கொள்கிறார் தெரியுமா? விசுவாசத்தினாலே வராத யாவும் பாவமே என்று சொல்கிறார். அடுத்ததாக தேவ ஜனங்களுக்குள் காணப்படும் மற்றொரு சிறு நரியை குறித்து யாக்கோபு தனது நிருபத்திலே இவ்வாறு குறிப்பிடுகிறார். 2:9 பட்சபாதம் உள்ளவர்களாய் இருப்பீர்களானால் பாவம் செய்து மீறினவர்கள் என்று நியாயப்பிரமாணத்தினால் தீர்க்கப்படுவீர்கள். இங்கே பட்சபாதம் காட்டுகிறதை குறித்து வாசிக்கிறோம். நம்முடைய சபைகளிலேயும் பொது வாழ்க்கையிலேயும் கூட இது காணப்படுவதை நீங்கள் பார்த்திருக்கலாம். ஒரு புகழ்பெற்ற தேவ மனிதர் ஒரு சபைக்கு சாதாரணமான நிலைமையிலே சென்றாராம். தான் யார் என்று தெரியக்கூடாது என்ற நிலையிலே செய்தி கேட்பதற்காகவும் தேவனை ஆராதிப்பதற்காகவும் அவ்வாறு சென்றிருக்கிறார். அப்பொழுது அந்த சபை ஓரளவு நிரம்பி இருந்தது. எனவே சபையிலே உள்ள ஒரு விசுவாசி அவரை பார்த்து, உள்ளே இடமில்லை, இங்கே பின்னால் வேண்டுமானால் நின்று கொள்ளுங்கள் என்று கூறியிருக்கிறார். பிறகு சிறிது நேரம் கழித்து, அவரை எங்கோ பார்த்திருக்கிறோமே என்று எண்ணியவாறு அவரை உற்று கவனித்து அடையாளம் கண்டுகொண்டார். உடனே அந்த விசுவாசி அந்த ஊழியரை அழைத்து கொண்டு உள்ளே ஒரு இருக்கையை கொண்டு வந்து போட்டு உட்கார வைத்தார். பார்த்தீர்களா பட்சபாதத்தை? பணக்காரர்கள், புகழ்பெற்ற மனிதர்கள், அறிமுகமானவர்கள் என்றால் தனி மதிப்பும் மரியாதையும் கொடுத்துவிட்டு, ஒரு ஏழை மனிதன் என்றால், ஒருவேளை அவன் தேவபக்தி உள்ளவனாக இருந்தாலும், அவன் மறக்கப்பட்டு போனால், அவனை பாரபட்சமாக நடத்தினால் அது பாவம் என்று வேதம் சொல்லுகிறது. இப்படிப்பட்ட சிறு நரிகள் கர்த்தருடைய பணியை இந்திய நாட்களிலே மிகவும் பாதிக்கிறதாய் இருக்கிறது பிரியமானவர்களே. அடுத்தது ஒரு சிறிய நரி தேவனுக்கு தாராளமாக கொடுக்காமல் இருப்பது. நாம் எவ்வளவு கொடுக்கிறோம் என்பது இதிலே மிக முக்கியமான காரியம் அல்ல. மாய்மாலம் இல்லாமல் உற்சாகமான மனதோடே கொடுப்பதே மிகவும் முக்கியம். காணிக்கை குறித்து நாம் அநேக பாடல்களை கேட்டிருக்கிறோம். நம்மையும் நமக்குண்டான எல்லாவற்றையும் அவருக்கு கொடுப்பதாக பாடுகிறோம். ஆனால் நமக்கு ஆண்டவர் கொடுத்திருப்பதிலே அவருக்கு கொடுப்பதற்கு நாம் எவ்வளவு தூரம் முன்வருகிறோம் என்று யோசித்து பாருங்கள். அநேக பொய்களை பாடல் மூலமாக சொல்கிறோம். இப்படிப்பட்ட சிறு நரிகளை பிடித்து அப்புறப்படுத்துங்கள். இவைகள் திராட்சை தோட்டத்தையும் கனியுள்ள வாழ்க்கையையும் கெடுக்கிறதாயிருக்கிறது. இதற்கு அடுத்து வருகிற வசனம் சபை எடுத்துக் கொள்ளப்படுதலை குறித்து கூறுகிறது. இயேசு சபைக்காக மீண்டும் வருகிற நிகழ்ச்சியை இது வெளிப்படுத்துகிறது. உன்னத பாட்டு 2:16 வசனம் பாருங்கள். என் நேசர் என்னுடையவர், நான் அவருடையவள், அவர் லீலி புஷ்பங்களுக்குள்ளே மேய்கிறார். இந்த வார்த்தைகள் ஆவிக்குரிய வாழ்வின் மிக உன்னதமான உறவு நிலைமையை குறிக்கிறதாயிருக்கிறது. கிறிஸ்துவுக்கும் விசுவாசிகளுக்கும் இடையேயுள்ள சிறந்த உறவு அது. உன்னத பாட்டு புத்தகத்தைப் போல வேதத்திலுள்ள வேறு எந்த புத்தகமும் இந்த ஐக்கியத்தை சிறப்பாக சொல்லவில்லை. என் நேசர் என்னுடையவர், நான் அவருடையவள். இப்படி சொல்வதிலே எவ்வளவு ஆழமான ஒரு ஐக்கியம் காணப்படுகிறது என்பதை கவனித்து பாருங்கள். இது இறையியல் தத்துவங்களிலெல்லாம் சிறந்ததாகும். இயேசு கிறிஸ்து இதை குறித்து சுருக்கமாக, நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருந்தால் என்று யோவான் எழுதின சுவிசேஷத்திலே சொல்வதை நாம் பார்க்கலாம். இங்கே மணவாட்டி என் நேசர் என்னுடையவர், நான் அவருடையவள் என்று சொல்கிறாள். இயேசு கிறிஸ்து கூறுவதின் அர்த்தமும் இதுதான். இந்த பூமியிலே நான் உங்களுடைய இடத்திலே இருந்து சிலுவையிலே மரித்தேன். நான் உங்களில் இருக்கிறேன். நீங்கள் இந்த பூமியிலே என்னுடைய வாழ்க்கையை காண்பிக்க வேண்டியது அவசியம் என்று சொல்கிறார். எப்படி? நாம் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினாலே ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதே வேளையிலே நாம் அவரோடு கூட உன்னதங்களிலே வீற்றிருக்கிறோம். நாம் பெரிய மாணவருக்குள் ஒருவராக ஏற்றுக்கொள்ளப்பட்டு அவருடன் இணைந்து இயேசுவுடன் உயிர் தெழுந்து உன்னதங்களிலே வீற்றிருக்கிறோம். கொலோசியர் 3:1 வசனத்தை சற்றே பாருங்கள். வாசிக்கிறேன். கொலோசியர் 3:1, நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கும் இடத்திலுள்ள மேலானவைகளை தேடுங்கள். என்னதொரு ஆச்சரியமான அனுபவம்! பூமியிலே இயேசு நம்மோடு, பரலோகத்திலே நாம் இயேசுவோடு. அருமையானவர்களே, நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருப்பீர்களானால் தேவனே, உம்மை நான் நேசிக்கிறேன் என்று நீங்கள் ஏன் சொல்லக்கூடாது? இப்பொழுது என்னோடு கூட சொல்வீர்களா? சேர்ந்து சொல்லுவோம். தேவனே, உம்மை நான் நேசிக்கிறேன். இந்த வார்த்தை அடிக்கடி நம்முடைய வாயிலிருந்து புறப்பட வேண்டும். ஒருவேளை நமக்கு இந்த உலகத்திலே அதிகமான செல்வம் இல்லாமல் இருக்கலாம். ஆனாலும் நாம் பெரிய செல்வந்தர்கள் என்றுதான் வேதம் சொல்கிறது. நாம் மனிதனிடத்தில் மகிமையை பெறுவதில்லை, கிறிஸ்துவுக்குள்ளேயே மகிமையை பெற அழைக்கப்பட்டிருக்கிறோம். 1 Cor 3:21 வாசிக்கிறேன். இப்படி இருக்க ஒருவனும் மனுஷரை குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பானாக. எல்லாம் உங்களுடையதே. பவுலாகிலும் அப்பல்லோவாகிலும் கேபாவாகிலும் உலகமாகிலும் ஜீவனாகிலும் மரணமாகிலும் நிகழ்காரியங்களாகிலும் வருங்காரியங்களாகிலும் எல்லாம் உங்களுடையது. நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்கள். கிறிஸ்து தேவனுடையவர். ஆம் பிரியமானவர்களே, நாம் கிறிஸ்துவை சார்ந்தவர்கள். அவர் நம்முடையவர், நம்மை சார்ந்தவர். அவர் நம்முடைய இரட்சகர், நம்முடைய மேய்ப்பர். நாம் அவரை நெருங்கி சேர்ந்து நமக்குரிய ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ள வேண்டும். என் நேசர் என்னுடையவர், நான் அவருடையவள் என்று நீங்கள் சொல்லும் பொழுது ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு உயர்ந்த நிலைமையிலே இருக்கிறீர்கள் என்பதை அது வெளிப்படுத்துகிறது. அது மட்டுமல்ல, அவர் லீலி புஷ்பங்களுக்குள்ளே மேய்கிறார். இங்கே மீண்டும் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட சாய்ந்த மெத்தையை பார்க்கிறோம். விருந்து உண்கிற போது இந்த மெத்தையிலேதான் சாய்ந்து உணவு கொள்வது அவர்களுடைய பழக்கம். இது ஒரு திருப்தியையும் ஒரு நெருக்கமான ஐக்கியத்தையும் மகிழ்ச்சியையும் அது மட்டுமல்ல ஆச்சரியமான எல்லாவற்றையும் பற்றி சொல்கிறதா இருக்கிறது. இந்த உலகமும் இதையே தேடுகிறது. நல்ல காலத்திற்காக இந்த உலகம் எதிர்பார்த்து காத்திருக்கிறது. உலகத்தை அனுபவித்துவிட இந்த உலக மக்கள் துடிக்கிறார்கள். ஆனால் நாமோ கிறிஸ்துவுடன் மேஜையிலே அமர்ந்து அவருக்குள் மகிழ்ந்து வாழ்க்கையை அனுபவிப்போமா? மகிழ்ச்சியான நல்ல நேரங்களை பெற்றுக்கொள்வோமா? இதுவும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு உன்னதமான நிலை. நம்மிலே ஒருவேளை சிலர் இதை அடையாமல் இருக்கலாம். சங்கீதம் 139:6 என்ன வாசிக்கிறோம்? இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் எனக்கு எட்டாத உயரமுமாயிருக்கிறது என்று கூறப்பட்டிருக்கிறது போல சிலருக்கு இது காணப்படலாம். எனவே இந்த உன்னதமான நிலைமையை பெற்றுக் கொள்ளாதவர்கள் எல்லாரும் மனவாட்டி கெஞ்சி கேட்டுக்கொண்டது போல, என்னை இழுத்துக் கொள்ளும், உமக்கு பின்னே ஓடி வருவோம் என்று கேட்போமாக. அதே வேளையிலே நமக்கு முன் வைத்திருக்கின்ற இந்த ஓட்டப்பந்தயத்திலே இயேசுவை பார்த்தால் மட்டும் போதாது, அவருடைய வல்லமையை நம்முடைய வாழ்க்கையிலே பெற வேண்டும். அவருடைய வல்லமையை பெறாமல் நாம் ஓட இயலாது. என் நேசர் என்னுடையவர், நான் அவருடையவள். உன்னதப்பாட்டு 2:17 பாருங்கள். என் நேசரே, பகல் குளிர்ச்சியாகி நிழல் சாய்ந்து போகும் வரைக்கும் நீர் திரும்பி குன்றும் பிளப்புமான கண்மலைகளில் குதித்து வரும் கலைமானுக்கும் மறைகளின் குட்டிக்கும் சமானமாயிரும். நாம் 8 சிந்தித்ததை இப்பொழுது நினைவிற்கு கொண்டு வரலாம். அவர் காலை பொழுதின் பெண் மானாக இருக்கிறார் என்று சங்கீதம் 22 விளக்கத்தை பார்த்தோம். இவர் இரவெல்லாம் எதிராளிகளால் வேட்டையாடப்பட்டார். நாய்கள் அவரை சூழ்ந்து கொண்டது. பொல்லாதவர்களின் கூட்டம் அவரை வளைந்து கொண்டது. அவ்வாறு செய்து அவருடைய கைகளையும் கால்களையும் உருவ குத்தினார்கள் என்று பார்க்கிறோம். எவ்வளவு கொடுமையான ஒரு காரியமாயிருக்கிறது இல்லையா? மரண வாசல் வழியாக அவர் பிரவேசித்து உயிர்த்தெழுதலின் வாசல் வழியாக வெளியே வந்தார். நாம் இந்த இருள் சூழ்ந்த உலகிலே வாழ்ந்தாலும் நாம் அந்த வெடிவெள்ளி நட்சத்திரமாகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து புது வாழ்வை பெற்றுக்கொள்ளலாம். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து உங்களுக்காக சம்பாதித்திருக்கிற இந்த இரட்சிப்பை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது அது உங்கள் வாழ்க்கையிலே ஒரு புது அர்த்தத்தை தரும். நான் ஏன் வாழ்கிறேன் என்றெல்லாம் எண்ணம் வரும்பொழுது நீங்கள் இயேசுவை கிட்டி சேருங்கள். உங்கள் வாழ்க்கையிலே ஒரு அர்த்தம் உண்டாகும். அவரிலே இழைப்பாருங்கள், அவரிலே நிலைத்தருங்கள். அதுவே உங்கள் ஆறுதலாக அமையட்டும். உங்கள் வாழ்க்கையின் துன்பமான வேளைகளிலேயும் கூட அவர் கொடுத்த மீட்பே உங்கள் தலைக்கு தலையணையாக இருப்பதாக. பகல் குளிர்ச்சியாகி நிழல் சாய்ந்து போகும் வரைக்கும் நீர் திரும்பி குன்றும் பிளப்புமான கண்மலைகளில் குதித்து வரும் கலைமானுக்கும் மறைகளின் குட்டிக்கும் சமானமாயிரும். கிறிஸ்துக்குள் பிரியமான சகோதரனே, சகோதரியே, நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் முன்னதாக நம்மை நாமே சற்றே ஆராய்ந்து பார்ப்போமா? எத்தனை முறை நம்மையும் கர்த்தர் கண்மலை வெடிப்புகளிலே வைத்து பாதுகாத்திருக்கிறார்! அதை நினைக்கும் பொழுதெல்லாம் அவரை துதிக்கிறோமா? ஆண்டவருடைய அன்பை உணரும் பொழுதெல்லாம் ஆண்டவரே உம்மை நேசிக்கிறேன் என்று சொல்கிறோமா? 2வதாக, நமது வாழ்வை கெடுக்கும் குழிநறிகள் சிறுநறிகள் எவை எவை என்பதை கர்த்தர் நமக்கு ஒருவேளை இன்றைக்கு நினைவுபடுத்தியிருக்கலாம். அப்படி என்றால் இனியாவது அவை நமது வாழ்க்கையை கெடுக்காதபடி எச்சரிக்கையாக இருக்க ஒரு தீர்மானம் செய்வோமா? என் நேசர் என்னுடையவர், நான் அவருடையவர் என்ற உறுதி இருக்கும் என்றால் அடிக்கடி நம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே நானுமே நேசிக்கிறேன் என்று கூற தீர்மானம் செய்வோமா? ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கும் எங்கள் நல்ல ஆண்டவரே, இன்றும் உமது வார்த்தைகள் மூலம் எங்களோடு நீர் பேசியதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை துதிக்கிறோம் ராஜா. உம்மேலே உள்ள அன்பினாலே எங்கள் உள்ளங்களிலே வரும் வாஞ்சைகள் தாகங்கள் உமது தூய ஆவியின் பலத்தினாலே எங்கள் வாழ்க்கையாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன்.
எங்கள் முகவரி: வேத ஆராய்ச்சி, விஸ்வவாணி, தபால் பெட்டி எண் 34, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. மீண்டும் கூறுகிறோம், வேத ஆராய்ச்சி, விஸ்வவாணி, தபால் பெட்டி எண் 34, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு.
தேவன் தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிறார். சங்கீதம் 68:6.
மத்திய அலைவரிசை 340 மீட்டர், 882 கிலோஹெர்ட்ஸில் ஒலிபரப்பான விஸ்வவாணியின் காலை தமிழ் ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் எமது தமிழ் ஒலிபரப்பு நாளை காலை 5:30 இதே மீட்டர், இதே அலைவரிசையில் ஆரம்பமாகும். வணக்கம்.